الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين وقال أيضا ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين
صدق الله العظيم لا புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் மொமீன்களாக வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை தக்குவா செய்து கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மிகவும் சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை பல்வேறுபட்ட அமைப்புகளில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். பல கலாச்சாரங்களையும் பல தத்துவங்களையும் பல மதங்களையும் மார்க்க விடயங்களையும் பின்பற்றக்கூடியவர்களை உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அந்த நபிமார்களுக்கு ஒரு மார்க்கத்தை மதத்தை கொடுத்து அதேபோன்று பல வேதங்களை அல்லாஹ் உலகத்துக்கு மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல வேதங்களையும் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இப்படியாக மதங்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பல மதங்கள் மார்க்கங்கள் உலகத்திலே காணப்பட்டது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எனக்கு விருப்பமான மார்க்கம் இஸ்லாம், ரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஹஜ்ஜுடைய கடைசி கட்டத்திலே அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து இருக்கும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, நாம் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை, நபியே நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம்
அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, குறை காண முடியாது. அந்த மார்க்கம் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம், நான் பொருந்திக் கொண்ட மார்க்கம் என்று ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா அனைத்து சஹாபாக்களும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், தான தர்மங்கள், வணக்க வழிபாடுகள் இவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றவர்களாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே மாறும் போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்கின்ற அமல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒமை யபுத்தகு கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்புல மின், யார் இஸ்லாத்தை விட்டுவிட்டு, குர்ஆனை விட்டுவிட்டு, இஸ்லாத்துடைய போதனைகளை விட்டுவிட்டு, இஸ்லாத்துடைய தத்துவங்களை விட்டுவிட்டு வேற கலாச்சாரங்களை, வேற மதங்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் செய்கின்ற எந்த அமல்களையும் எந்த வணக்கங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக உறுதியாக சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இறைவனுக்கு விருப்பமான ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். நாம் செய்கின்ற அமல்கள், அதனை அது சதக்காக்களாக இருக்கலாம், தொழுகைகளாக இருக்கலாம், நோன்பு ஜகாத்துகளாக இருக்கலாம், என்ன அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அமல்களை செய்யக்கூடியவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு சிறந்த, கண்ணியமான, மகத்தான, யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் மாற்றம் செய்ய முடியாத, யாராலும் திருத்தம் செய்ய முடியாத ஒரு மார்க்கத்தை தான் நாங்கள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பின்பற்றுவது இஸ்லாம் அல்ல, இஸ்லாத்துடைய ஒரு பகுதி ஒரு விடயத்தை மாத்திரம் பின்பற்றுவது பரிபூர்ணமான இஸ்லாம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துக்குள்ளால் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள், பூர்த்தியாக பின்பற்றுங்கள், அரை குறையாக மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்கள், இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்து மாத்திரம் அல்ல. இஸ்லாம் இறைவனோடு ஒரு மனிதன் வைத்திருக்கின்ற உறவு, தொடர்பு, அதை நாங்கள் இபாதத் என்று சொல்வோம். வெறும் இபாதத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். உலகத்தில் தொழில் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடாது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உலகமே வேண்டாம், நீங்கள் காட்டுக்கு போய்விடுங்கள், துறவிகளாக மாறிவிடுங்கள், உலகத்துடைய இன்பங்களை முழுமையாக விட்டுவிடுங்கள், உலகத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாது, நீங்கள் முனிவர்களாக மாறுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்பதை பாருங்கள். ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் முழுக்க பகல் நேரங்களில் நான் நோன்பு பிடிக்க போகிறேன், இரவு நேரங்களில் மனைவிமார்களோடு சந்தோஷமாக நான் இருக்காமல் இபாதத்தில் எனது இரவை கழிக்க போகிறேன். பகல் முழுக்க நோன்பு, இரவு முழுக்க இபாதத். நல்ல விடயம், நல்ல விடயம். இறைவனின் அன்பையும் இறைவனின் பொருத்தத்தையும் இறைவனின் நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சஹாபி, இபாதத்தில் மாத்திரம் நான் ஈடுபட வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆசைகள் உணர்வுகள் வந்தால் அதை நான் மனைவிமார்களோடு என்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்கின்ற போது என்னுடைய நேரம் ஆசைகளை தீர்ப்பதில் போய்விடும் என்பதற்காக யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தாருங்கள், என்னுடைய ஆண்மையை நான் போக்கிக் கொள்வதற்கு, ஆண்மையை அழித்துக் கொள்வதற்கு அனுமதி தாருங்கள். ஏன் ஆசைகளும் உணர்வுகளும் இச்சைகளும் எனக்கு வந்தால் அந்த நேரத்தை நான் மனைவிமார்களோடு கழித்தால் இறைவனுடைய மார்க்கத்துக்கு என்னால் நேரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டுவிடும். அதனால் நான் பகல் முழுக்க நோன்பு பிடித்து இரவு முழுக்க துளப்போகிறேன், இபாதத்தில் என்னுடைய வாழ்வு கழிய வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான மார்க்கம் இஸ்லாம், முறையாக விளங்க வேண்டும் இஸ்லாத்தை, முறையாக பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தை. இஸ்லாம் துறவரத்தை ஆதரித்த மார்க்கம் அல்ல. உலகமே வேண்டாம், மறுமைதான் என்பதற்காக உலகத்தை ஒதுக்கிவிட்டு மனைவிமார்களை பிள்ளைகளை ஒதுக்கிவிட்டு காட்டுக்கு சென்று அல்லது தனிமையில் சென்று மலைகளுக்கு சென்று மரங்களுக்கு கீழே சென்று நீங்கள் துறவரத்திலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. நபிமார்களுக்கு கூட அல்ல அதனை ஆதரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நீ நன்றாக இரவு நேரங்களில் தூங்கினால்தான் உன்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதே போன்று நீ உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் இப்படி நீங்கள் செய்து விடாதீர்கள். லைஸ மின்னா மன் ஹஸா வலஹஸா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார், நாங்கள் உலகத்தில் துறவிகளாகத்தான் வாழ்வோம், இபாதத்தை மாத்திரம்தான் செய்வோம் என்ற நோக்கத்தில் யாரெல்லாம் தனக்கு இறைவன் இயற்கையிலே படைத்த உணர்வுகளை ஆசைகளை இச்சைகளை முழுமையாக போக்கிறார்களோ, முழுமையாக அழித்து விடுகிறார்களோ, இல்லாமலாக்கி விடுகிறார்களோ, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நடுநிலையான மார்க்கம், இபாதத்துக்கும் நேரம் கொடுக்க வேண்டும், சமூகத்துக்கும் நேரம் கொடுக்க வேண்டும், குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தூங்குவதற்கும் நேரம் கொடுக்க வேண்டும். இபாதத்தின் நோக்கம் இறைவனின் பொருத்தம் தான் என்ற நோக்கத்திலே அந்த சஹாபி வந்து சொல்கிறார், ஆண்மையை போக்கிக் கொள்வதற்கு அனுமதி தாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துக்கு நான் துறவரத்தை அனுமதிக்க மாட்டேன். இஸ்லாமிய சமுதாயத்தில் துறவிகள் என்ற ஒரு இனம் கிடையாது. அவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், திருமணம் செய்து வாழ வேண்டும், வியாபாரம் செய்து வாழ வேண்டும், கொடுக்கல் வாங்கல் செய்து வாழ வேண்டும், எது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதோ அதை அவர்கள் சாப்பிட வேண்டும். இறைவன் அனுமதித்ததை ஹலாலாக்கியதை சாப்பிடுவது இஸ்லாம். ஒரு உணவு, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிடுகிறார்கள். தேன் ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு சென்று தேன் சாப்பிட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு மனைவிக்கு அது பிடிக்கவில்லை, விருப்பம் இருக்கவில்லை. இப்போது அந்த மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எங்கு போனீர்கள், என்ன சாப்பிட்டீர்கள்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய இந்த மனைவியுடைய வீட்டுக்கு போனேன், நான் தேன் சாப்பிட்டேன். அந்த மனைவி அவர்கள், நபி அவர்கள் இதற்கு பின்னால் அங்கு சென்று இந்த இதை சாப்பிடக்கூடாது என்ற நோக்கத்திலே நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் சாப்பிட்ட அந்த தேனுடைய துருவாடை நாற்றம் வருகிறது என்று ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதற்கு பின்னால் தேன் சாப்பிட மாட்டேன். மனைவியுடைய பேச்சை நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சாப்பிட்ட தேனின் காரணத்தினால் தான் இந்த துருவாடை வருகிறது என்று நினைத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு பின்னால் நான் தேனை எனக்கு ஹராமாக ஆக்கிவிடுகிறேன், உம்மத்துக்கு அல்ல எனக்கு ஹராம். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், ஒரு சூராவை அல்லாஹ் இறக்குகிறான், சூரத்து தஹ்ரீம். அந்த சூராவுடைய பொருள், இறைவன் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக ஆக்குதல், இறைவன் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக ஆக்குதல். நபியை பார்த்து அந்த சூராவிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், இறைவன் ஹலால் என்று சொன்ன ஒன்றை எப்படி நீங்கள் ஹராம் என்று சொல்வீர்கள்? இறைவன் ஹலாலாக்கிய சாப்பாடு தேன், இதை நீங்கள் எவ்வாறு ஹராம் என்று சொல்லலாம்? தபுத்தகி மர்தாத் அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவி அந்த தேனில் நாற்றம் என்று சொன்னதற்காக, மனைவியின் பொருத்தத்துக்காக, மனைவியின் விருப்பத்துக்காக மார்க்கம் அனுமதித்த ஒன்றை, மார்க்கம் ஹலால் என்று சொன்ன ஒரு விடயத்தை மனைவியின் விருப்பத்துக்காக நீங்கள் எவ்வாறு ஹராம் என்று சொல்லலாம், அதை உங்களுக்கு ஹராமாக ஆக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து எச்சரிக்கை செய்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு சூராவை இறக்குகிறான். எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ்லாம் என்பது பரிபூரணமான மார்க்கம், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற மார்க்கம், இறைவன் அங்கீகரித்த மார்க்கம், மாற்ற முடியாத, அழிக்க முடியாத, குறை காண முடியாத ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாம் வெறும் இபாதத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக துறவிகளாக மாற வேண்டும், உலக இன்பங்களை விட வேண்டும், இறைவன் ஹலாலாக்கியதையும் சாப்பிட முடியாது, இறைவன் ஹலாலாக்கிய திருமணம் கூட செய்ய முடியாது என்று இஸ்லாம் போதிக்கவில்லை. மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடாது, தனக்கு ஏற்படுகின்ற உணர்வுகளை ஆசைகளை ஹலாலான முறையிலே ஒரு மனிதன் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அந்த மனிதனுக்கு இஸ்லாம் கட்டுப்பாட்டை வைத்திருந்தால், திருமணம் ஒன்று கிடையாது என்று சொல்லியிருந்தால், இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். ஒரு மனிதனின் ஆரோக்கியத்துக்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்யாதவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்றும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சஹாபாக்கள் அனுமதி கேட்டார்கள், திருமணம் செய்யாமல் எங்களுடைய ஆண்மைகளை நாங்கள் போக்கி எங்களுடைய நேரத்தை வெறும் இபாதத்தில் மாத்திரம் செலவழிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இரவெல்லாம் தொழுகிறோம் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம், உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் செய்கின்ற கடமைகள், மனைவிமார்களுக்கு செய்கின்ற கடமைகள், பிள்ளை குட்டிகளுக்கு செய்கின்ற கடமைகள், சமுதாயத்துக்கு செய்கின்ற கடமைகள், இதுவும் இஸ்லாம். வெறுமெனே சுஜூது செய்வதோ, ருக்கு செய்வதோ, நோன்பு பிடிப்பதோ மாத்திரம் இஸ்லாம் அல்ல, அது இறைவனுக்கு செய்கின்ற கடமை, அதையும் செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு செய்கின்ற கடமைகளையும் செய்ய வேண்டும், இது இரண்டும் தான் இஸ்லாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் உங்களில் மனிதர்களில் இறைவனை மிகவும் பயப்படக்கூடியவன், அத்தாக்கும் லில்லா, அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவன் நான் தான், நான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுட்டி காட்டிவிட்டு சொன்னார்கள். நானும் உங்களை போன்று மனிதர்களை போன்று உணர்வு உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் சாப்பிடுகிறேன், ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறேன், இரவு நேரங்களில் ஒரு நாள் முழுமையாக தொழுகிறேன், ஒரு நாள் மனைவிமார்களோடு சந்தோஷமாக இருக்கிறேன். எனவே நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம், நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அனுமதித்தது உலகத்தில் அதிகமானது. இஸ்லாத்தை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் ஹலால் இறைவனினால் அங்கீகரிக்கப்பட்டது அது அதிகமாக இருக்கிறது. சில பேர் சொல்வார்கள் இஸ்லாம் கஷ்டமான மார்க்கம், இஸ்லாம் சிரமமான மார்க்கம். நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இஸ்லாம் லேசான மார்க்கம். நீங்கள் அந்த இஸ்லாத்தை சரியாக முறையாக விளங்காமல் பின்பற்றுகின்ற போது, முறையற்ற முறையில் பின்பற்றிவிட்டு நீங்களே அதனை சிரமமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். இஸ்லாம் லேசான மார்க்கம், அழகான மார்க்கம், பூர்த்தியான மார்க்கம். எனவே உலகத்தில் இஸ்லாம் அங்கீகரித்த விடயங்கள், ஹலாலாக்கிய விடயங்கள் அதிகமாக இருக்கிறது. ஏனைய மதங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தடை செய்தது மனிதனை சோதிப்பதற்காக. சில தடைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மனிதனை சோதிப்பதற்காக. இன்னும் சில விடயங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், மனிதனுக்கு அதில் பாதிப்பு இருக்கிறது. மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. மனிதனுக்கு நலவு இருக்கின்ற அதிகமான விடயங்களை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஹலாலானவற்றை சாப்பிட்டு வாழ்வதும் இஸ்லாம், ஹலாலான முறையில் ஆடை அணிவதும் இஸ்லாம், அங்கீகரிக்கப்பட்ட விடயங்களை செய்வதும் இஸ்லாம். ஹலாலான ஒன்றை, இஸ்லாம் அங்கீகரித்த ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு நபி அவர்களுக்கு கூட அனுமதி கிடையாது, நபி அவர்களுக்கு கூட அனுமதி கிடையாது. தேனை ஹராம் என்று சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அதனை ஹராமாக்குவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக பின்பற்ற வேண்டும், பூர்த்தியாக பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சில பேர்கள் முஸ்லீம்களாக உலகத்திலே வாழ்வார்கள், முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள் இஸ்லாத்தை பூர்த்தியாக பின்பற்றவில்லை, இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம், இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம் பிடித்துக் கொண்டு சொல்வார்கள், நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், நாங்கள் முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா பனூ இஸ்ரவேலர்களை சோதித்ததை போல, சஹாபாக்களை சோதித்ததை போல சோதிக்காமல் சாதாரண விடயங்கள், சின்ன விடயங்களை வைத்து அவர்களை சோதிக்கின்ற போது அவர்கள் இஸ்லாத்தை விமர்சித்து, இஸ்லாத்தை குறை கண்டு, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார்கள். குர்ஆன் இவர்களை பற்றி இன்று நமது சமுதாயத்திலே இப்படியான பெயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய காலத்தில் இப்படியானவர்கள் இருக்கவில்லை. சோதனைகள் வந்தாலும் இஸ்லாத்தை விடமாட்டோம், இஸ்லாத்தை பின்பற்றுவோம், முஸ்லீம்கள் என்ற அடையாளங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், அடிமையாக்கப்படுகிறார்கள், பாதை ஓரங்களில் இழுத்துக் கொண்டு போய் வெயிலிலே போட்டு அநியாயம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் ஏன் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அந்த நேரத்தில் மக்காவிலே சஹாபாக்கள் எங்களை போன்று சிறுபான்மை சமூகமாகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் உள்ளத்தால் ஈமானை வைத்துக் கொண்டு வாயால் நான் இஸ்லாத்தை விடுகிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உள்ளத்தில் ஈமான், உயிருக்கு ஒரு ஆபத்து வந்து விடுகிறது, பாதிப்பு வந்து விடுகிறது, இந்த நோக்கத்தில் ஒருவர் வாயால் சொல்கிறார் நான் இஸ்லாத்தை விட்டு போகிறேன் போய்விடுகிறேன், அதற்கு அனுமதி இருந்த அந்த காலம். இப்படியான காலம் அல்ல சஹாபாக்களுடைய காலத்தை சொல்கிறேன். வாயால் ஒரு வார்த்தை நான் முஹம்மதையும் அல்லாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிலால் சொல்லி இருந்தால் பிலாலை அங்கு யாரும் அநியாயம் செய்திருக்க மாட்டார்கள். அனுமதி இருந்தும் பிலால் சொல்லவில்லை. பிலாலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒவ்வொரு அடி அடிபடுகின்ற போதும் அஹதுன் அஹத், இறைவன் ஒருவன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அல்லாஹ்வை, இறைவனை, இறைவன் ஒருவன் என்பதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று பிலால் உறுதியாக இருந்தார்கள். இந்த சோதனை நமக்கு வரவில்லை, இந்த சோதனை நமக்கு வரவில்லை. சுமையா ரதியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்தில் பெண்களில் மார்க்கத்துக்காக மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக முதலாவதாக ஷஹீதாக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி இரண்டு துண்டாக பிளக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக, இறைவனின் மார்க்கம் உண்மை, இறைவன் ஒருவன் என்பதை உலகத்துக்கு சொன்னதற்காக இந்த சோதனை நமது உம்மத்தில் ஏற்படவில்லை. நாம் வாழ்கின்ற காலத்தில் இப்படியான சோதனைகள் வரவில்லை. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி சொல்கிறான், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லீம்களில் சில பேர்கள் இருப்பார்கள், அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள். ஆனால் யஅபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப், இஸ்லாத்தை அவர்கள் பூர்த்தியாக பின்பற்ற மாட்டார்கள். இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம், ஒரு தொங்கலை மாத்திரம், ஒரு மூளையை மாத்திரம் இஸ்லாத்தை நுனியிலே பின்பற்றுகிறார்கள். இன்னும் நுழையவில்லை. இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்தவர்கள் இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றியவர்கள் இஸ்லாத்தை குறை காண மாட்டார்கள், இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சில முஸ்லீம்கள் இபாதத்தில் செய்வார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள், ஆனால் அவர்கள் பூர்த்தியாக இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டார்கள், ஒரு பகுதியிலே இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். இஸ்லாம் என்ற வரம்புக்குள்ளால் நுழையவில்லை, வாசலிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சோதனைகள் வந்தால் அவர்கள் எப்படி மாறுவார்கள். இறைவனுடைய அருள்கள், பாக்கியங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், நிம்மதிகள், பாதுகாப்புகள் கிடைத்தால் எப்படி வாழ்வார்கள். கண்ணியமானவர்களே, ஃபைன் அஸாபஹு கைரும் இஸ்மு அன்னபி, அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் இஸ்லாத்தை பரிபூரணமாக பின்பற்றாமல் இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம், ஒரு விடயத்தை மாத்திரம், அல்லது இபாதத்தை மாத்திரம் செய்து கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஹைர்களை கொடுத்தால், பரக்கத்தை கொடுத்தால், பாதுகாப்பை கொடுத்தால், நிம்மதியை கொடுத்தால், சந்தோஷத்தை கொடுத்தால் அனுபவிப்பார்கள். நாங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், நான் முஸ்லீம், அல்லாஹ் எனக்கு இப்படி பரக்க செய்திருக்கிறான், நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இறைவன் என்னை இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். சோதனைகள் இல்லாத நேரத்தில் நான் முஸ்லிம் அடையாளங்களை காட்டுவார்கள், இஸ்லாமிய கலாச்சாரங்களை விடமாட்டார்கள், சரியாக செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த பகுதி ஒரு ஒரு விடயத்தில் மாத்திரம். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், இறைவனுக்கு உலகத்திலே மிகவும் நன்றி கட்டவர்கள், மிகவும் நன்றி கட்டவர்கள் யாரென்றால், அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை சொல்கிறான், நல்ல விடயங்கள் அவர்களுக்கு இறைவனினால் கொடுக்கப்பட்டால் சொல்வார்கள், இஸ்லாம் உண்மையான மார்க்கம், நாங்கள் முஸ்லீம்கள், அடையாளத்தோடு இருப்பார்கள். இஸ்லாமிய அடையாள சின்னங்களோடு, தாடியோடு, தொப்பியோடு, இஸ்லாம் என்ற அடையாளங்களை உலகத்திலே காட்டுகின்ற விடயங்களை எல்லாம் செய்வார்கள். வயின் அசாபத் ஃபித்னா, அந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இவ்வளவு காலமாக, பல நூறு வருட காலங்கள் இறைவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து இஸ்லாமிய கடமைகளை செய்து எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த ஊரிலும் நான் முஸ்லிம் என்ற அடையாளத்தை காட்டிய இஸ்லாமிய சமூகம் ஒரு சோதனை வந்துவிட்டால், குர்ஆன் சொல்கிறது, சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனைகளை மாத்திரம் சொல்லி ஆட்டையோ மாட்டையோ குர்பான் கொடுப்பதல்ல ஹஜ்ஜுடைய பாடம். ஹஜ்ஜுடைய பாடம் ஈமானை படித்து தருகிறது. சோதனைகள் வருகின்ற போது எதை செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடங்களை நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை நமக்கு படித்து தருகிறது. வெறுமனே அவர்கள் மகனை அறுத்து பலியிட வந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் தான் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட அது அல்லாத சோதனைகளையும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த தியாகங்களையும் பொறுமைகளையும் ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்த விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் 25 இடங்களிலே பேசியிருக்கிறான். 25 இடங்களில். அதைத்தான் இந்த மாதத்தில் நாங்கள் படிக்க வேண்டும். இந்த காலத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி தான் சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அருளையும் பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தால் நாங்கள் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற போது, அச்சமில்லாமல் வாழ்கின்ற போது, இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாமிய அடையாளங்களை உலகத்திலே மற்றவர்களுக்கு அவர்கள் காட்டுவார்கள். வயின் அசாபத் ஃபித்னா, அதே மனிதன், அதே முஸ்லிம், அதே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னவர், அதே தொப்பியை போட்டு முஸ்லிம் என்று காட்டியவர், தாடியை வளர்த்து முஸ்லிம் என்று காட்டியவர், வயின் அசாபத் ஃபித்னா, அவருக்கு ஃபித்னா ஏற்பட்டால், ஒரு சோதனை வந்துவிட்டால், ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், இன் கலப அலா வஜ்ஹி, தலைகீழாக மாறிவிடுவார். நான் சொல்லுகின்ற மொழிபெயர்ப்பு குர்ஆனுடைய நேரடியான குர்ஆனுடைய ஆயத்துடைய மொழிபெயர்ப்பு, நான் இங்கு விளக்கம் சொல்லவில்லை. சோதனைகள் இல்லை என்றா, பிரச்சனை இல்லை என்றா, பிரச்சனை வரலண்டா அவங்க இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றுவாங்க, சொல்லுவாங்க நாங்க முஸ்லீம்கள், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார், அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். அதே அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஹைரை சோதனையாக மாற்றுகிறான், அவருக்கு கொடுத்த நியமத்தை அல்லாஹ் படிப்பினையாக ஒரு தண்டனையாக அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த நேரத்தில் தலைகீழாக அந்த மனிதன் மாறிவிடுவான். நல்ல முறையில் தான் தொழில் செய்கின்ற இடத்திலே, தான் பயணம் செய்கின்ற பஸ்ஸிலே, நான் போகின்ற இடங்களிலே தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திய தாடி இருந்தது, அதை வலித்து விடுவான். என் சோதனை வந்துவிட்டது, நான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தினால் எனக்கு வியாபாரம் செய்ய முடியாது, பயணம் செய்ய முடியாது, பாதையில் செல்ல முடியாது, நான் அதை வலித்து விடுகிறேன். தொப்பியை போட்ட ஒருவர் இறைவன் இனமத்தையும் பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் அருட்கொடைகளையும் கயிறுகளையும் கொடுக்கின்ற போது நெஞ்சை நிமிர்த்தி நிம்மதியாக முஸ்லீம் என்று அடையாளத்தோடு வாழ்ந்தவர் அதை கரட்டி வீசி விடுகிறார். சோதனைகள் வருகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களை தொடர்ச்சியாக சொல்கிறான், ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா. சில பேர்கள் சஹாபாக்கள் உலகத்தில் சோதிக்கப்பட்டார்கள், உலகத்தில் இஸ்லாத்துக்காக அழிந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள். இவர்களை பார்த்து நாங்கள் நினைக்கிறோம் இவர்கள் நஷ்டவாளிகள், உலகத்தில் நஷ்டவாளிகள், உலகத்தில் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மறுமையிலே அவர்கள் வெற்றியாளர்கள். நான் சொன்ன இந்த கூட்டம், நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் உருவாகி இருக்கின்ற இப்படியான முஸ்லீம்கள், சோதனைகளின் போது இஸ்லாத்தை விடுகின்றவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள், இஸ்லாமிய அடையாளங்களை குழி தோண்டி புதைக்கின்றவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர் உலகத்திலும் நஷ்டவாளி, ஆகிரத்திலும் நஷ்டவாளி. சோதனையோடு உலகத்திலே 60, 70, 50, 40 வருடம் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி விடுவோம். நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொண்ட சமூகம், இறைவனை நம்பியதை போன்று மரணத்தையும் மறுமையையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள். நாம் வாழும் இடம்தான் சொர்க்கம், வாழ்வையை சம்பாதிக்கின்ற இடம் உலகம், மறுமையை சம்பாதிக்கின்ற இடம் உலகம். இங்கு சம்பாதித்து விட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வோம். இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தின் கொள்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு உலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்ல, தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்ல, குடும்பத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான நஷ்டம் என்றா என்ன தெரியுமா? இந்த இவர்களை போன்ற மனிதர்களுக்கு கிடைத்த நஷ்டம். சோதனைகளின் போது மார்க்கத்தை விடுகின்றவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாதவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள், அவர்களை அல்லாஹ் நஷ்டவாளிகளாக மாற்றி விடுகிறான். அவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, சோதனைகள் வருகின்ற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, அவரின் சம்பவங்களை பேசுகின்ற மாதம், அவரின் தியாகங்களை கதைக்கின்ற மாதம், கண்ணியமானவர்களே, வெறுமனே அறுப்பதோடு நாங்கள் அல்லது வெறுமனே அறுத்து பலியிடுவதோடு நிறுத்திக் கொள்ளக் கூடாது. அந்த வாழ்க்கையின் படிப்பினைகளை நாங்கள் பெற வேண்டும். சோதனைகளின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மூன்று விடயங்கள் காணப்பட்டது. மூன்று விடயங்கள், அந்த மூன்றும் எமக்கு இந்த காலத்தின் தேவையாக இருக்கிறது. முதலாவது கண்ணியமானவர்களே, சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பது கோழைத்தனம் அல்ல. சகிப்புத்தன்மை என்றால் என்ன தெரியுமா? எனக்கு ஒருவர் அடிக்கிறார், என்னை விட பலத்தில் குறைந்தவர், என்னை விட வயதில் குறைந்தவர், என்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர், அவர் எனக்கு அடிக்கிறார். இவருக்கு நான் திருப்பி அடிக்க முடியும். அவரை விட அல்லாஹ் எனக்கு சக்தியை தந்திருக்கிறான், வயதிலும் கூட இருக்கிறேன், உடம்பிலும் பெருத்திருக்கிறேன், அவருக்கு திருப்பி அடிப்பதற்கு எனக்கு முடியுமாக இருந்தும் நான் அடிக்காமல் இறைவனுக்காக நான் வாய் பேசாமல் போய்விடுகிறேன். இதுதான் சகிப்புத்தன்மை. சோதனைகள் வருகின்ற போது இஸ்லாம் பொய் என்றோ, இஸ்லாத்தை குறை காண்கின்ற போதோ, இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்கின்ற போதோ, முஸ்லீம்கள் அடிவாங்குகின்ற போதோ, நாங்கள் கோழைகள் என்பதை அடையாளப்படுத்துவதல்ல, எங்களால் முடியும் இறைவனுக்காக நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். உலகத்திலே நாங்கள் சோதிக்கப்படுவோம். நாம் வாழ வந்த இடம் அல்ல உலகம். இன்று நாங்கள் மரணித்தால் நான் மிருக்கின்ற மண்ணுதான் நான் வாழும் இடமாக மாறிவிடும். நாம் மிருக்கின்ற மண்ணுக்குள்ளே நான் சென்று விடுவேன். இதுதான் முஸ்லீமுடைய கொள்கை. ஒரு முஸ்லீம் சகித்துக் கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை தேவை. அது சகிப்புத்தன்மை என்பது கோழைத்தனம் அல்ல, இறைவனுக்காக நன்மையை ஆதரித்து இவன் இப்படி பேசுகிறான், இப்படி அடிக்கிறான், இப்படி செய்கிறான், இதன் மூலமாக நான் சகித்தால் இறைவன் எனக்கு நன்மை தருவான் என்று நன்மையை ஆதரவு வைத்து பொறுமையாக போவதுதான் சகிப்புத்தன்மை. இரண்டாவது கண்ணியமானவர்களே, சோதனைகள் வராத சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற ஒரு சமூகம் இருக்கிறார்கள், சோதனைகள் வந்தால் உடனே பள்ளிவாசலுக்கு வருவார்கள், சதக்காக்களை கொடுப்பார்கள், துஆக்களை செய்வார்கள். சோதனைகள் போய்விட்டால் இறைவன் ஒருவன் இருக்கிறானா என்று கூட நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் இறைவனை மறந்து விடுவார்கள். அப்படி அல்ல, எல்லா நேரங்களிலும் இறைவனிடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்பதை போன்று சோதனைகள் வருகின்ற போது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குர்ஆன் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு பழக்கம். மூன்றாவது கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை மன தூய்மையாக இக்லாஸாக, நான் அல்ல எனது குடும்பம் அழிந்தாலும், வீடல்ல என்னுடைய வாசல்கள் பிள்ளைகள் அழிந்தாலும், என்னுடைய சொத்துக்கள் அழிந்தாலும், நான் முஸ்லீமாகத்தான் உலகத்திலே மரணிப்பேன், இஸ்லாமாகத்தான் நான் உலகத்திலே வாழ்வேன், உண்மையான முஸ்லீமாக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு உறுதியோடு இஸ்லாத்தை பின்பற்றுவேன் என்ற மனநிலையை எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த மூன்று தன்மைகளையும், சோதனைகள் வருகின்ற போது சகித்துக் கொள்வது, அதிகமாக துஆ செய்வது, மார்க்கத்தை உறுதியாக நம்பிக்கையாக மார்க்கத்திலே மார்க்கத்துடைய கடமைகளை பின்பற்றுவது, இந்த மூன்று விடயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை சிறப்புகளை பண்பாடுகளை குர்ஆன் சொல்லுகிற நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் லஹலீம், இப்ராஹிம் சகிப்பு தன்மை உள்ளவர், நெருப்பில் போடப்பட்டும் ஈமானை விடவில்லை, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டும் இஸ்லாத்தையும் ஈமானையும் விடவில்லை, மகனை அறுக்க சொன்ன நேரத்திலும் ஈமானை விடவில்லை, மனைவியை தனிமையில் மக்காவில் விட்டுவிட்டு போக வேண்டும் என்ற சோதனை வந்த நேரத்திலும் ஈமானை விடவில்லை, சகித்துக் கொண்டார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக அதிகமாக எங்களிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள், இப்ராஹிம் எங்களிடத்தில் அதிகமாக துஆ கேட்கக்கூடியவர், எனவே சோதனைகளுடைய போது அதிகமாக துஆ செய்வோம். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், முனீப், அவருக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், அவர் மார்க்கத்தில் உறுதியாக ஹனீஃபன் முஸ்லிமா, இஹ்லாஸோடு உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்ற உறுதியோடு உறுதியாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், இன்று இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்ததே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இன்று எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் முஸ்லீம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. அந்த முஸ்லீம் என்ற பெயரை தகுதியை நமக்கு கொடுத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி, லக்கத் கானத் லகும் உஸ்வதுன் ஹசனதுன் ஃபீ இப்ராஹிம், உங்களுடைய வாழ்க்கையில் இப்ராஹிமுடைய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றினால், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அழகிய முன்மாதிரிகளை, நமூனாக்களை, போதனைகளை, நற்குணங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிங்கள். ஏனென்றால் இப்ராஹிமுடைய வாழ்க்கை உஸ்வதுன் ஹசனா, அழகான முன்மாதிரி என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், இத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மையாக உறுதியாக பின்பற்றிய, இணை வைக்காத, உறுதியாக இறைவன் ஒருவனை என்று உலகத்திலே சொன்ன ஏகத்துவவாதி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபியே நீங்களும் பின்பற்றுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா எந்த மார்க்கத்தை நமக்கு பிறப்பில் கொடுத்தானோ அதே மார்க்கத்தை உறுதியாகவும் பலமாகவும் தைரியமாகவும் நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக, தலையை உயர்த்தியவர்களாக, மௌத்து வரைக்கும் பிறப்பில் கிடைத்த இந்த மார்க்கத்தை இறப்பு வரைக்கும் பின்பற்றி உண்மையான முஸ்லீம்களாக, மீன்களாக, மூக்கினீங்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே எங்களுடைய செயலினூடாக, எங்களுடைய பண்பாடினூடாக மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை இந்த உலகத்திலே வளர்க்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆசீர்வதிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.